மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் இப்படியான ஒரு வாய்ப்புக்குள்ளாக நம் அனைவரையும் அழைப்பித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நிறுத்த இந்த ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக மீண்டும் நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தின் வரைக்கும் நாம் இந்த ஒரு புது சிருஷ்டி இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில சில முக்கியமான பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதில் உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும், நம்ம வந்துட்டு அந்த முதலாம் பாடம் என்று பார்க்கும் பொழுது தேவன் இந்த ஒரு பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக எந்தெந்த வகையில அவர் இந்த ஏழு சிருஷ்டிப்பின் நாட்கள்ல பயன்படுத்தினார். அப்போ அந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் அதிகமான விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இருந்துட்டாலும் அதிலேயும் கூட நம்ம தேவனுடைய அந்த மகா வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அன்பு, இதெல்லாம் நாம பார்த்து புரிஞ்சிருக்கிறோம். அப்போ அதற்காக கூட நாம தேவனுக்கு இந்த நேரத்துல நன்றி செலுத்தணும். அப்போ கடந்த வாரத்துல விசேஷமா ஒரு நிதானிக்கிற ஒரு வகுப்பா நாம் எடுத்துக்கொண்டோம். அப்போ இவ்வளவு சிருஷ்டிகள் அவருடைய சிருஷ்டிப்புல இருக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றுக்கும் இல்லாத ஒரு புதிய நாமம் இந்த கடைசியா இந்த பூமியில இருந்துட்டு தேவன் உருவாக்க போகிற அந்த சிருஷ்டிக்கு தேவன் வைக்கிறார், புது சிருஷ்டி. அப்போ இந்த ஒரு சிருஷ்டிக்கு தேவன் ஏன் அப்படி ஒரு வித்தியாசமான பேர் வைக்கணும்? அந்த ஒரு சிருஷ்டி அவருடைய பார்வையில புது சிருஷ்டி என்று சொன்னா, அப்போ எந்தெந்த வகையில அந்த சிருஷ்டி புது சிருஷ்டியா இருக்கும்? மற்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த ஒரு புது சிருஷ்டிக்கும் அநேக வித்தியாசம் இருக்கும். எல்லா வகையிலும் எந்த வகையிலும் ஒன்னாகாது. அப்படி நம்ம பார்த்து சும்மா நாமாக நிதானிச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இந்த புது சிருஷ்டி அழைக்கப்படுற இடம், அது வளர்க்கப்படுகிற இடம், வளர்க்கப்படுகிற சூழ்நிலை, அது உருவாகிற இடம், அதே தேவன் கடைசியா உயர்த்த போகிற இடம், இப்படி நாம பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே இந்த ஒரு சிருஷ்டி புதுசாகத்தான் இருந்துச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு சகோதர சகோதரிகளே அந்த வாலியத்தினுடைய இரண்டாவது பாடத்துக்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். அப்ப இந்த இரண்டாவது பாடத்துல சகோதரர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா, தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அப்போ இந்த ஒரு பாடத்துல சகோதரர் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு புது சிருஷ்டி பற்றி சில பொதுவான கருத்துக்கள் யார் யாருக்கு மத்தியில அப்படின்னா தயார் சபைகளுக்கு மத்தியிலையும் அதே சமயத்துல உண்மையான கருத்துடைய பிள்ளைகள் மத்தியிலையும் இந்த புது சிருஷ்டிய இவங்க எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள், எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த புது சிருஷ்டி தேவன் அவருடைய மனசுல கொண்டு வரும் பொழுது அவருடைய மனசுல என்னென்ன மாற்றங்கள் அவர் வச்சுட்டு எப்படி இந்த புது சிருஷ்டிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நிர்ணயிக்கிறார், இதெல்லாம் நாம இன்னைக்கு இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். அப்போ இந்த பாடத்தை அவர் துவங்கும் பொழுது பொதுவாக இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற இந்த நாமம், இந்த ஒரு பேர் யாருக்கு தேவன் அவருடைய வசனங்கள்ல கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் தெரியும், இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு உள் யார் யார் எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு விசேஷமான நாமம் தேவன் அவருடைய திட்டத்துல கொடுக்கிறார். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம், இந்த சுவிசேஷ யுகத்துல யார் யார் எல்லாம் கிறிஸ்துவுக்குள், வசனம் நீங்க போனீங்க 2 கொரிந்தியர் 5:17 பரிச்சயமான வசனம்,
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்.
ஆமாம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவர் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான் இல்லீங்களா. அப்போ இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் நம் அனைவருக்குமே கடந்த நாட்கள்ல தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில அநேகர் இருக்கிறாங்க, ஒரு 200 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில. ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே புது சிருஷ்டி அல்ல. அப்ப தேவன் புது சிருஷ்டி யார் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தா இல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு புது சிருஷ்டி என்கிற ஒரு நாமம். அப்ப என்னது கிறிஸ்தவனாயிருந்தால், அவர் என்னது கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், விளக்கம் தெரியும். கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் போது பெயரளவுல கிறிஸ்தவன் அல்ல, இல்லாட்டி ஒரு மத சார்புல கிறிஸ்தவன் அல்ல, இல்லாட்டி ஒரு நிறைய சர்ச்சஸ்க்கு மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்ல, அவங்க வந்துட்டு தேவன் பார்வல புது சிருஷ்டிகள் அல்ல. மாறாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அப்படின்னு சொல்ல பொழுது கிறிஸ்துவனுடைய போதனைகளை நிலைநிற்கணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிக்கணும், அவர் பேசின மாதிரி பேசணும், பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும், பேசுறது இல்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும், அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சோ அந்த சிந்தை இவங்க தக்க வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும், அவர்கள் எப்படி தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்து இயேசு மாம்சத்துல நிறைவேற்றினாரோ அது போல நாமும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அதை இந்த பூமியில நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். இப்படி கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம், தேவன் அந்த ஒரு நாமம் கொடுக்கிறாரு, இவர்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். அந்த ஒரு அழைப்புல தான் இன்னைக்கு நாம கூட இருக்கிறோம், நமக்கு அனைவருக்கும் தெரியும். அப்போ இந்த ஒரு வார்த்தை சகோதர சகோதரிகளே, அப்போ பிரதர் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றார், அந்த புது சிருஷ்டிங்கிற வார்த்தை யார் யோசிச்சு வச்சிருப்பார், யார் யோசிச்சு வச்ச, யாருடைய மனசுக்கு உள்ள அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு இந்த பேர் வைக்கணும் இந்த சிருஷ்டிக்குன்ட்டு. அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த வார்த்தை புது சிருஷ்டிங்கிற வார்த்தை இட் இஸ் ஆஃப் டிவைன் இன்ஸ்பிரேஷன் சொல்றார். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை தேவனுடைய மனதுக்குள்ள உந்தப்பட்டு அவர் இந்த சிருஷ்டிக்கு என்ன பேர் வைக்கலான்னு, அந்த சிருஷ்டியினுடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கு நல்லா தெரியும், அந்த சிருஷ்டி எங்கிருந்து வரும், அது எப்படி வளரும், அது எப்படி பேசும், அது எவ்வளவு கஷ்டப்படும், கடைசியில் அது எந்த நிலைக்கு உயர்த்தப்படும், இதெல்லா டீடைல்ஸும் யாருக்கு ரொம்ப தெளிவா தெரியும் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த இந்த ரெக்கார்ட் எல்லாம் அவர் மனசுல வச்சுட்டு, சரி இந்த சிருஷ்டிக்கு நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் யோசிக்கும் போகுது. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், அது பைபிள் இருக்குதா, அந்த பேர் யார் கேரக்டர் வருது, அந்த வார்த்தைக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம் வருது, எவ்வளவு செலக்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஆனா வச்சா பேர் மாதிரி இருக்க போறதுல அந்த பையனோ குழந்தையோ இல்லைங்களா, வேற மாதிரி கூட மாறிடும். அப்போ தேவன் இந்த கடைசியா இந்த பூமியில வந்து அவர் உருவாக்கக்கூடிய அந்த சிருஷ்டிக்கு பேர் வைக்கும் போது அவர் யோசிக்கிறார். அப்ப அந்த பிரதர் சொல்ல போறது இந்த பேர் வந்துட்டு இட் இஸ் ஆஃப் டிவைன் இன்ஸ்பிரேஷன் சொல்றார். தேவன் யோசிச்சு சிந்திச்சு தியானிச்சு இந்த பேர் வச்சார்னா நீங்க யோசிக்கணும், நாம் யோசிக்கணும். அப்ப அந்த பேர் எவ்வளவு முக்கியமான ஒரு பேரு, அதை சும்மா பயன்படுத்த முடியுமா நாமோ இல்லைங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளயும் கிறிஸ்தவர்களுக்குள்ள மாத்திரமல்ல, தேவனை அறிஞ்சு அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணின உண்மையான கான்சக்ரேட்டட் கிறிஸ்டியன்ஸ் நமக்குள்ளயும் கூட இப்படியாக தேவனே சிந்திச்சு அவர் மனசுக்குள்ள உதிச்ச அந்த ஒரு பெயரை நம்ம இந்த பூமியில இருக்கும் போது பயன்படுத்தும் போது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம, அதற்கு கொடுக்க வேண்டிய கணம் தெரியாம, அந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியாம சும்மா பயன்படுத்துறோம் அப்படித்தான் சொல்ற. ஆமா அப்படித்தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நம்ம சொல்றோம் புது சிருஷ்டி, நாம கூட புது சிருஷ்டி, நாம கூட எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டி. ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், ஆனா புது சிருஷ்டினா அப்போ அந்த புது சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது அது எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பேச்சு என்ன, அதனுடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள், அதற்கு அதுக்கு கொடுக்கற கணம். அந்த புது சிருஷ்டிங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, ஏன்னா அந்த சிருஷ்டி எப்படி உருவாக்கப்படும், எந்த நிலைக்கு போகும் சரிங்களா, இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, இது எல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு பயம் தான் வரும் பிரதர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ரொம்ப சர்வசாதாரணம் அதை பயன்படுத்தும் போது சில சமயங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா, அப்போ அந்த வார்த்தைக்கே உரியவர்களா நம்ம ஆகக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஒரு புது சிருஷ்டி, நாம் ஒரு புது சிருஷ்டின்னு சொன்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை சிந்திச்சு உள்ள அந்த அது எப்படி வேதத்துல இருக்குதோ அந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்க தவறும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். இந்த புது சிருஷ்டின்னு சொன்னா அது எப்படி அந்த ஒரு கிறிஸ்துவுக்கு சீஷனா இருக்கும், அது நாம் யோசிக்கணும். அது அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது இல்லைங்களா, அது தேவனுடைய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல போது அது என்ன பண்ணவே பண்ணாது, பாவம் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி அந்த புது சிருஷ்டி அந்த பேருக்கோட இணைகிற நிறைய முக்கியமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேக தரம் அதை நம்ம அதனுடைய ஆழங்கள் உணர்ந்து கொள்ளாமல் அதை சர்வசாதாரணமாக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனா நாம் யோசிக்கணும், அப்படி பயன்படுத்த முடியாது. புது சிருஷ்டிங்கிற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் வரணும், தேவனுடைய கிருபை தெரியணும், பயம் வரணும், பக்தி வரணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும், இம்போர்ட் இல்லைங்களா, அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு மனசுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு நாமக்கு ஒரு புது சிருஷ்டின்னு சொன்னா அப்படியே மனசுக்குள்ள அந்த ஒரு தேவன் வச்சிருக்கிற அந்த நிலைகள் நமக்குள்ள உணர வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு வேளை இது வந்துட்டு பிரதர் சொல்லும் பொழுது இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல யாரு கூட இதே நிலைமை தான் அப்படின்னா, இன்னைக்கு உண்மையான கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் கூட இதே நிலைமை தான் அவர் சொல்றாரு. அப்ப ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துட்டு நமக்குள்ள வந்திருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் தெரியல, இல்லாட்டி ஏன் கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா போயிருக்குது அப்படின் போது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்துல ஏதாவது ஒரு வசனத்துக்கு அவங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க எங்கத்தான் போறாங்கன்னு பார்க்கும் பொழுது, சாதாரண மனிதர்கள் எழுதுன சில கமெண்ட்ரிஸுக்கு போவாங்க இல்லைங்களா, இல்லாட்டி அந்தந்த சபையினுடைய கேட்டகிசம் இருக்குது, என்ன விசுவாச பிரமாணம் அது இதுன்ட்டு மனிதர்கள் எழுதிட்டு அந்த காரியங்களுக்குள்ள போயிட்டு இதற்கு அர்த்தம் தேடும் பொழுது அர்த்தம் கிடைக்குமா? இந்த புதிய சிருஷ்டிக்கான அந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க ஒருவேளை அதை யாராவது மனிதர்கள் கிட்ட கேட்டுட்டா கூட எந்த மனிதர்கள்ட்ட தான் கேட்பாங்க? இப்போ ஜீவித்து கொண்டிருக்கிற பெயர் சபைகளில் இருக்கிற சில போதகர்களா இருக்கலாம், இல்லாட்டி டாக்டர்ஸ் ஆஃப் டிவைனிட்டியா இருக்கலாம், பெரிய பெரிய டிகிரி படிச்சவங்களா இருக்கலாம். ஆனா இவர்கள் கிட்ட வந்துட்டு இந்த புது சிருஷ்டிக்கான அர்த்தம் அதனுடைய முக்கியத்துவம் இல்ல இல்லைங்களா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே சமயத்துல நாம என்ன சொல்லலாம்னா, இந்த அர்த்தம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியறது இல்ல, அல்லது இந்த பெயர் சபையில் இருக்கிறவங்க இந்த அவங்களுடைய சபைகள் இருக்கிற விசுவாசிகளுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லும் போது இதுக்கு இந்த குற்றம் வந்துட்டு நாம முழுவதுமா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு ஊழியக்காரர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்களுக்கு நாம அவங்க மேல குற்றம் சாட்ட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த குற்றம், இந்த தவறு, இந்த ஒரு பிழை எங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா போனும் ஹிஸ்டரி 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்துல. அப்ப நம்ம அதைய நம்முடைய ரட்சகர் கிளீனா சொல்லிருக்கிறார், ஒரு ஊமையில ஒரு மனுஷன் நல்ல விதையை தான் விதைச்சார், ஆனா மனுஷர்கள் நித்திரை பண்ணும் போது அப்ப என்ன பண்ணிட்டார், சத்துரு வந்துட்டு கலைகள் விதைச்சிட்டு போயிட்டார். ஆரம்பிச்சாச்சு இந்த வேலை எங்க, ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னால. அப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது இந்த உண்மையான மகா பரிசுத்தமான இந்த பரிசுத்தமான சத்தியத்துக்குள்ள கூட என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இந்த கலைகள் எல்லாம் வந்துட்டு. அப்ப தேவன் அனுமதிச்சிருந்தார் ஒரு காலகட்டம், அக்கிரமத்தின் ரகசியம் உண்மையான சபைக்குள்ள நிறைய வேலைகள் செய்யறதுக்கு தேவன் அனுமதிச்சிருந்தார். அது அப்போ அந்த அந்தகிறிஸ்து அமைப்பு. அப்ப எப்படி அநேக சத்தியங்கள் கள்ள சத்தியங்கள்னால மறைக்கப்பட்டது, அப்படி ஆகும் பொழுது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய உண்மையான முக்கியத்துவம், அதனுடைய உண்மையான மகிமை கனம் எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சும்மா பெயர் அளவுல வசனம் இல்லைங்களா, அப்படித்தான் இருக்குது. அப்ப இதுக்கு காரணம் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனோம், இப்ப இருக்கிறவங்களை நம்ம சொல்லி காரணம் இல்ல. இப்ப இருக்கிறவங்க ஒருவேளை தவறா சொன்னா அவங்க மனசுல தவறாத்தான் சொல்லணும் அப்படின்ட்டு கூட அவங்க சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிறத அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இது காலம் காலமா வந்துட்டு இருக்குது, எப்போ அந்த கலைகள் எப்போ விதைக்கப்பட்டுச்சோ அப்ப இருந்துட்டே இந்த தவறான கருத்துக்கள் என்ன ஆயிட்டு இருக்குது, காலம் காலமா காலம் காலமா. அதை தான் இப்ப இருக்கிறவங்க கூட அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில. அப்போ இந்த மாதிரி சில காலம் தேவன் அனுமதிச்சிருந்தாரு, ஆனாலும் கூட இந்த ஒரு அந்த அந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டார்க் ஏஜஸ், அதாவது இருண்ட யுகம், அந்த இருண்ட யுகத்தினுடைய உச்சியில மத்தியில தேவன் ஒரு வாய்ப்பு கூட கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, யார் மூலம் கொடுத்தாருன்னா, மார்ட்டின் லூதர். அப்போ பிரதர் வந்தாரு, பிரதர் வந்துட்டு அநேக, அவர் மாத்திரமல்ல அவர் கூட நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த தவறி போன அந்த ஒரு பாதையில இருந்துட்டு அவங்க மீண்டும் நல்ல பாதைக்கு வர்றதுக்கு நல்ல முயற்சி பண்ணாங்க. தேவன் அவங்களுக்கு வாசல் திறந்து வச்சிருந்தார். அப்போ அவர்களுக்கு சில சத்தியத்தின் வெளிச்சம் அப்படியே காண்பிச்சார், ஒரு கிளிம்ஸ் காண்பிச்சார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க, ஒரு மாற்றத்துக்குள்ள வந்தாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவர்களும் கூட வஞ்சனையில விழுந்து போயிட்டாங்க. எப்படி விழுந்து போயிட்டாங்கன்னா, நம்ம சொல்லும் பொழுது இவர்கள் உண்மையிலேயே அதே ஒரு போராட்ட குணத்துல உண்மையான சத்தியம் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல மாத்திரம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்பயே விடிவு வந்திருக்கும். ஆனா அப்படி இல்ல, ஏன்னா இவர்கள் ரிஃபார்மர்ஸ் இல்லைங்களா, அந்த புரட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டுட்டாங்க. என்ன வட்டம்னா, அந்த காலத்துல மார்ட்டின் லூதர் மூலம் என்ன சத்தியம் வந்துச்சோ அதுதான் சத்தியம், இல்லாட்டி மார்ட்டின் லூத்தர் கூட இருந்துட்டு முக்கிய முக்கியமான சகோதரர்கள் மூலம் வந்த சத்தியம் இருக்குதுல்ல அதுதான் உண்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை தான் நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கணும். இதற்கு இதைய விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போய் மறுபடியும் பைபிளுக்குள்ள ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அது தவறு, அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தங்களுக்குள்ள ஒரு வட்டம் போட்டுட்டு இருந்துட்டாங்க. அப்ப அங்க என்ன தப்பு நடக்குது இல்லைங்களா, என்ன தப்பு நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சபைக்கு அந்த உண்மையான சத்திய வெளிச்சம் யார் யாருக்கிட்ட இருந்து வரணும், முதல்ல யார்கிட்ட இருந்து வரணும் சத்திய வெளிச்சம் சபைக்குன்னு சொல்லும் போது, தேவன், அப்புறம் விட்டுடுங்க, நெக்ஸ்ட் கிறிஸ்து இயேசு அவருடைய போதனைகள் இருக்குது, நெக்ஸ்ட் சொல்லிட்டோம்னா அவருடைய 12 சீஷர்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லைங்களா, அவங்களே விட்டோம்னா சபைக்கு எங்கிருந்து வெளிச்சம் வரும், தூதர்கள், தூதர்கள் வசனம் எழுதிட்டாங்களா, தூதர்கள் சத்திய வெளிச்சம் சொல்லும் போது எங்க இருந்து வருது, பைபிள். அப்ப இந்த பைபிள் நீங்க எடுத்துடலாம். அப்போ இது சாரி, இது புக் இல்லைங்களா? அப்போ பைபிள் சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசு, அவருடைய அப்போஸ்தலர்கள், இல்லாட்டி பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய மனுஷர்கள், இவங்க கிட்ட இருந்து தான் சத்தியம் வந்துட்டு சபைக்கு அருளப்படணும். அப்ப இந்த ரிஃபார்மர்ஸ் பண்ணின தப்பு என்ன அப்படின்னா, அவர்கள் நினைச்சிட்டாங்க இந்த மார்ட்டின் லூதர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் சத்தியம். அப்போ இங்க ஒரு தவறு நடக்கும் பொழுது அவர்கள் கூட விலகி போயிட்டாங்க, அவங்களுக்கு கூட சத்தியம் தெரியல. ஆனா தேவனுடைய கிருபை இன்னைக்கு யாரு கூட இருக்குதுன்னா, இந்த கடைசி காலத்துல இந்த ஒரு வாய்ப்புல இருக்கிற நம்ம கிட்ட இருக்குது. அப்ப நாம வந்துட்டு உண்மையிலேயே தேவன் என்ன ஒரு அனுமதி அனுமதிச்சிருக்கிறாரோ அந்த அனுமதிக்குள்ளாக நாம போயிட்டு இன்னைக்கு வேத வசனங்கள் வச்சுட்டு எந்த மனுஷனையும் பாக்கல, ஈவன் பிரதர் ரசல் கூட நம்ம பாக்குறது இல்ல. பாக்குறது இல்லைன்னு எந்த அர்த்தத்துலனா, இவர் தான் சோர்ஸ் இல்லைங்களா? இவர் தான் இனிமேல் கிடையாது. அநேக காரியங்கள் கொடுத்திருக்கிறார், அது எல்லாம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்துல தேவன் நம்முடைய முயற்சிகளுக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பா பதில் சொல்லுவார். ஏன்னா ரசூல் மூலம் தேவன் எல்லாவற்றும் இன்னும் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அப்ப அந்த கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த வெளிச்சத்தை தேவன் யார் மூலம் தான் கொடுக்கணும், நம்ம மூலம் தான் கொடுக்கணும். அப்ப நம்ம மூலம் கொடுக்கணும்னா சும்மா கொடுத்துருவாரா? இல்ல. அப்போ அதே சிந்தை, அதே ஒரு பரிசுத்தம், அதே ஒரு தாழ்மை, அதே ஒரு முயற்சி, பிரயாசம், இதெல்லாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தோடு இசைந்து இருக்கும் போது நம்மளையும் கூட பயன்படுத்தி தேவன் என்ன பண்றார், இந்த கடைசி காலத்துல அந்த மீதமுள்ள சத்திய வெளிச்சத்தை கூட தேவன் அங்க கொடுக்கிறார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப நம்ம இந்த மாதிரி போகும் பொழுது நமக்கு கூட தேவன் இந்த காரியங்களை வந்துட்டு வெளிப்படுத்துறார். அப்போ இவ்வளவு காலம் கிறிஸ்தண்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த புது சிருஷ்டி என்று சொல்லிட்டா இதுக்கு நீங்க போய்வனா கேட்டு பாக்கலாம். நம்ம யாருக்கிட்டயும் புது சிருஷ்டினா என்ன, பைபிள் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி இருக்கிறான்னு சொல்லிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அது ஒரு புது சிருஷ்டி அவள்தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு சொல்றதுக்கு விளக்கம் தெரியாது. ஆனா தேவன் இன்னைக்கு நமக்கு அவருடைய கிருபையில நமக்கு இங்க கொடுக்கிறார். அப்போ இது ஒரு இன்ட்ரடக்ஷனா இருக்கட்டும். இன்னைக்கு இந்த பாயிண்ட், இந்த பார்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த வார்த்தையை நம்ம சாதாரணமா பயன்படுத்துறோம், பயன்படுத்தலாம், ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தலாம் இல்லைங்களா? ஆனா அதனுடைய இம்பார்ட் நம்ம மனசுல என்ன பண்ணணும், வைக்கணும். இனிமேல் நாமளும் புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பயம் கலந்த நடுக்கத்தோட ஒரு சந்தோஷத்தோட தான் சொல்லணுமா ஒழியா சும்மா சொல்றதுக்கு இல்ல. இது ஒரு புது சிருஷ்டி, நாமளும் புது சிருஷ்டி இல்ல. புது சிருஷ்டின்னு சொல்லும் போது ரொம்ப நிறைய அர்த்தம் இருக்குது. அது வரப்போற கிளாஸஸ்ல தேவன் நமக்கு ஒவ்வொன்றாக நமக்கு அங்க கொடுப்பாரு. அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் நம்ம நோட் பண்றோம் இல்லைங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலை. அப்போ அவருடைய சிருஷ்டிப்புல முதல் சிருஷ்டி ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகா கிறிஸ்து இயேசு. அவர் எப்படி தேவன் சிருஷ்டி பண்ணினார், எவ்வளவு காலங்களுக்கு முன்னால சிருஷ்டி பண்ணினார், அவர் அதை பத்தி நம்ம அநேகம் படிச்சிருக்கோம். அது மாத்திரமல்ல, அப்புறம் தேவன் அவருடைய சிருஷ்டிப்பு அப்படியே நாளுக்கு நாள் போக 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 காலம் செல்ல செல்ல கிறிஸ்து இயேசு மூலமா அந்த ஸ்பிரிட் ரீம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய நிலையில எவ்வளவோ ஆவிக்குரிய சிருஷ்டிகள் கிறிஸ்து இயேசு மூலமா தேவன் உண்டு பண்ணார். அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, செராபீம்ஸ் இருக்கிறாங்க, கேருபீன்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் லேகியோன் கணக்குல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னுமே நமக்கு வெளிப்படாத நிறைய லெவல் அப்படின்னா நிறைய நிலைகள்ல அங்க வான மண்டலங்கள்ல பரலோகத்துல தேவன் அநேக ஆவிக்குரிய சிருஷ்டிகள் சிருஷ்டி பண்ணிருக்கிறார். அதெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்புறம் கடந்த 3-4 வாரங்களா கூட நாம பார்த்தோம், இதெல்லாம் அவருடைய சிருஷ்டியா இருக்கும் பட்சத்துல இந்த பூமியில கூட தேவன் வெவ்வேறு நிலைகள்ல வெவ்வேறு சிருஷ்டிகள் உண்டு பண்ணியிருந்தார். அதெல்லாம் கூட நாம பார்த்து முடிச்சோம். அப்போ இந்த பூமியில இப்படி வெவ்வேறு நிலைகள்ல வெவ்வேறு சிருஷ்டிகள் தேவன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இந்த ஒரு புது சிருஷ்டியும் கூட எங்கதான் சிருஷ்டிக்கணும்னு நினைச்சிட்டாரு, இதே பூமியில இதே பாவ சந்ததிக்குள்ள இருந்து அந்த புது சிருஷ்டி கொண்டு வரணும்னு தேவன் நிர்ணயிச்சார். அப்படி அவர் நிர்ணயிக்கும் போது அவரு எப்படி நிர்ணயிச்சிட்டார்னா, இந்த ஒரு சிருஷ்டி மற்ற சகல எல்லா சிருஷ்டிகளுக்கும் முற்றிலும் வேறுபட்டது, தனியா இருக்கும், விசேஷமா இருக்கும், வினோதமா இருக்கும். அப்படித்தான் அங்க தேவன் வந்துட்டு அந்த ஒரு சிருஷ்டிக்கு நிலை வச்சார். சரி, இப்ப நம்ம கேள்வி கேட்கணும், தேவன் இந்த சிருஷ்டியை மாத்திரம் என்ன இவ்வளோ விசேஷமா, இவ்வளோ வினோதமா, இவ்வளோ கனத்துக்கும் மகிமைக்கும் சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சார் இல்லைங்களா? அப்ப அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல, யாருக்கிட்ட காரணம் கேட்கணும்? நாம தேவன் கிட்ட கேட்கணும், தேவன் ஏன் நீங்க இவ்வளோ சிருஷ்டி பண்ணீங்க, அதுல எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஒரு சிருஷ்டியா விசேஷமா கொண்டு வந்துட்டீங்க. அப்போ பிரதர் சகோதரர் சொல்லும் பொழுது நம்ம ஒருவேளை தவறான கருத்துக்கள் சொல்லலாம். என்னன்னா இப்ப தேவன் பாத்தீங்கன்னா ஒரு நிலையிலும் அநேக விதம் இருக்கு, ஜாதி 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 படிச்சோம் இல்லைங்களா? அப்போ ஏன் இப்படி தேவன் பண்ணிட்டே இருக்கிறார் அப்படின்னா, என்ன தவறான கருத்து நாம் நினைத்திட கூடாது என்றால் இல்லைங்களா, ஒருவேளை தேவனுக்கு ஒரு சிருஷ்டிய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் அதுல விசேஷம் எதுவும் இல்லைன்னு தோணி நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இன்னொரு புது சிருஷ்டி ஒன்று பண்றாரு. அப்புறம் அதையும் கொஞ்ச நேரம் பாக்குறாரு, அது கூட போர் அடிச்சிருச்சு, அது கூட முக்கியத்துவமா தெரியல, உடனே இன்னொரு சிருஷ்டி ஒன்று பண்றாரு. அப்படி நம்ம நினைச்சோம்னா அது தவறு. எப்படி சொல்லணும், உதாரணம், தேவன் காக்கா சிருஷ்டி பண்றாரு, அழகா இருக்கு காக்கா இல்லைங்களா? அப்ப கொஞ்ச நாள் காக்கா பார்த்துட்டே இருக்கும்போது இது கருப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சு போயிட்டு வெள்ள வெள்ளேன்னு ஒரு புறா தேவன் சிருஷ்டி பண்ணல இல்லைங்களா? ஆனா தேவன் பண்ணிருக்கிறாரு, ஒரு சிருஷ்டிலையும் நிறைய ஜாதி நிறைய விதம். ஒரு பூ எடுத்துட்டோம்னா சொல்றோம் இல்லைங்களா, ஒரு ரோஜாதான் எடுத்துக்கிறோம், ரோஜால எவ்வளவு வெரைட்டி சொல்ல முடியுமா இல்லைங்களா? எல்லா சிஸ்டர்ஸ் வைக்கிறான சொல்ல முடியுமா, ரோஜால இவ்வளவு விதம் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு கலர்ல வித்தியாசம், எவ்வளவு வாசனையில வித்தியாசம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இந்த விதவிதமான சிருஷ்டிகள், ஒரு சிருஷ்டிக்கு மேல இன்னொரு சிருஷ்டி, அதற்கு மேல இன்னொரு சிருஷ்டி, இப்படி தேவன் பரந்து விரிஞ்சு இந்த ஒரு சிருஷ்டிகள் ஏன் பண்ணினார்னா, அவர் வந்துட்டு ஒரு சிருஷ்டி மேல கவலையாயிட்டு வருத்தமாயிட்டு அது மேல இஷ்டம் இல்லாம இன்னொரு சிருஷ்டி கொண்டு வந்தாருக்கு அர்த்தம் இல்ல. மாறாக இவ்வளோ விதம், இவ்வளோ சிருஷ்டிகள், இதெல்லாம் எதை குறியுதுன்னா, தேவனுடைய பரந்து விரிந்த ஞானம், Diversified wisdom of God. அப்படின்னா தேவன் காண்பிக்கிறாரே ஒரு விசேஷமான சிருஷ்டி மனுஷனுக்கு, என்னன்னா என்னுடைய ஞானத்துல என்னுடைய வல்லமையில நான் எவ்வளவு கொண்டு வர முடியும் நீங்க பாருங்க, நான் நினைச்ச எவ்வளவு கொண்டு வர முடியும் பாருங்க, என்னுடைய அந்த ஞானம் பறந்து விரிஞ்சிருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இல்ல, லிமிட்லெஸ் விஸ்டம் இல்லைங்களா தேவனுடைய அந்த ஞானம். அப்போ அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எப்படி புரிந்து கொள்ள முடியும், கிரியைகள் பாருங்க, என்னுடைய கிரியங்க, என்னுடைய சிருஷ்டிகள். அப்போ அதற்கு தான் அவர் கொண்டு வரார். அப்ப இங்க நம்ம என்ன தவறான கருத்து எடுக்கணும்னா, ஒரு சிருஷ்டியின் மேல அவர் அதிருப்தி ஆயிட்டு இன்னொரு சிருஷ்டி கொண்டு வரல. அப்ப அதே போலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த சிருஷ்டிகள் மேல எல்லாம் அதிருப்தி ஆயிட்டு தேவன் ஒரு புது சிருஷ்டிய சிருஷ்டி பண்ணணுங்கிற இல்ல. அப்ப பிரதர் சொல்லும் பொழுது எல்லா சிருஷ்டிகளுமே அதினதினுடைய நிலையில பரிபூர்ணமா இருக்கும் போது மற்ற சிருஷ்டிகள் பார்த்து பொறாமப்படாதுன்னு கூட சொல்றார். புரியுதுங்களா? இப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு கேள்வி, உங்களுக்கு கொஞ்சம் உசுப்பேத்தி விடலாம் சரிங்களா? அப்போ எப்ப வந்துட்டு எல்லாம் பரிபூர்ணமாகும், நான் கேள்வி சொல்லிருக்கிறேன், எப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் பரிபூர்ணம் அடையும் இந்த பூமியில? 1000 ஆண்டு முடிவில். அப்போ அந்த 1000 ஆண்டு முடிவில் எல்லாம் பரிபூர்ணமாயிட்டு இருக்கும் போது கூட சகோதரர் சொல்றாரு, ஒரு சிருஷ்டி இன்னொரு சிருஷ்டி பார்த்துட்டு பொறாமை படாது. சப்போஸ் மீன்கள் வந்துட்டு என்ன சொல்ல நினைக்காதுன்னா, ஊட்டப்பட்டு இன்னும் உயர்ந்த ஒரு சிருஷ்டியை பார்த்துட்டு பொறாமப்படவே வாய்ப்பு இல்ல. அதே போல ஒரு பறவை என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, நாம இங்க இப்படி இருக்கிறதுக்கு கடலுக்குள்ளேயாவது போய் நிம்மதியா நாம் இருந்திருக்கலாம் மீன் மாதிரி அப்படின்ட்டு பறவைகள் கூட என்ன பண்ண போறது இல்ல, அப்படி நினைக்க போறதே இல்ல. ஏன் அப்படி சொல்றா, அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே எப்படிதான் நம்ம பார்க்கிறோம், ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லைங்களா? அதாவது என்ன சொல்றாரு, ஒன்னு சிருஷ்டி பண்ணிட்டு இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். அப்போ அந்த தேவனே ஒரு பார்வையில நல்லதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சிருஷ்டி இருந்துச்சுன்னா அதனுடைய விசேஷம் அந்த சிருஷ்டிக்கு தெரியும். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, எந்த சிருஷ்டியும் எப்படி புலம்பாது, ஒரு சிருஷ்டி தான் புலம்போம். என்ன சிருஷ்டி, ஏன் சொல்லுங்க நீங்க, ஏன் இவர் தான் நல்லா புலம்பாரு இல்லைங்களா? ஒன்னு குழந்தைய திட்டார், உன்னை பெத்ததுக்கு ரெண்டு அதை பெத்துருக்கலாம் சொல்லுவார் இல்லைங்களா? இல்லாட்டி நான் இப்படி பிறகுக்கு நான் அப்படி பிறந்திருக்கலாம், இல்லாட்டி பிறக்காமே இருந்திருக்கலாம், இவர் தான் ஆரம்பத்திலிருந்து புலம்பிட்டே இருக்கிறார். காரணம் என்னன்னா, இவர் ஒருத்தர் தான் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து என்ன ஆயிட்டாரு,
வீழ்ந்துட்டார். இவருக்கு அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நிலைமை தெரியாது. ஒருவேளை அந்த 100% அவர் ரீச் பண்ணா அவர் தெரியும் இந்த மனுஷ சந்ததி எவ்வளவு மகிமை உள்ள சந்ததின்னு, வாயே திறக்க மாட்டார். அப்படியான ராஜா அவர் இல்லீங்களா? அப்போ நம்ம பார்க்கிறோம், இதுதான் நம்ம விஷயம் பார்க்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்புல அதில் வந்து பூர்ணமானதுக்கு அப்புறம் மனுஷன் வந்துட்டு தூதர்களை பார்த்துட்டு என்ன சொல்ல மாட்டார், ஐயோ நான் ஒருவேளை தூதன் நிலையில வந்திருக்கலாமே. இல்லாட்டி தூதர்கள் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அடரா நாம வந்துட்டு ஒரு சபை நிலைமைக்கு போயிருக்கலாமே, அல்லது சபை கிறிஸ்துவை பார்த்துட்டு நான் கிறிஸ்து லெவல், கிறிஸ்து தேவன் பார்த்து தேவனுடைய லெவல், அப்படி வந்துட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நினைச்சு பாருங்க, தேவன் அப்படித்தான் பண்ணிருக்காரு. அவருடைய சிருஷ்டிகள் பரிபூர்ணம் அடைஞ்சு அதினதி நிலையில இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு காக்கா காக்காவா பிறந்ததுக்கு தேவனுக்கு கோடி கோடி நன்றி சொல்லும். அதுக்கு மேல நீ திங்க் பண்ணாரு இல்லீங்களா? அதுதான் தேவனுடைய சிருஷ்டி. அப்படித்தான் இருக்கும் அவருடைய ஒவ்வொரு சிருஷ்டிகளும் அங்க இருக்கு நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இது இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ மூன்றாவது நாம் இன்னைக்கு என்ன ஒரு பாயிண்ட் நாம பார்க்கிறோம்னா, இப்படி எல்லாம் தேவன் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்போ தேவனுக்குள்ளாக அந்த ஒரு புது சிந்தை என்ன அப்படின்னா, அந்த ஒரு புது சிருஷ்டியை பத்திட்டு. இப்படி என்னுடைய சிருஷ்டி அநேகம் இருக்குது, எல்லாம் அதினதினுடைய நிலையில பரிபூர்ணமா இருந்து சந்தோஷப்படும், என்னை துதிக்கும், எனக்கு மகிமை சேர்க்கும். ஆனாலும் இப்ப தேவன் மனசுக்குள்ள இன்னும் ஒரு திட்டம், நான் எல்லாவற்றையும் விட ஒரு விசேஷமான சிருஷ்டி உண்டு பண்ணணும், அது ஒரு புது சிருஷ்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவன் அந்த சிருஷ்டிக்கு எந்த நிலையில இதை உருவாக்கலாம் அப்படிங்கிற கேள்வி யாருக்குள்ள வந்திருக்கணும். இப்ப நம்ம எங்கிருந்து திங்க் பண்றோம்னா, ஒரு வேலை தேவன் பக்கத்துல இருந்து அவர் திங்க் பண்ணும்போது, அவர் பக்கத்துல இருந்து கவனிச்சோம்னா எப்படி கவனிச்சிருப்போமோ அப்படி போய் கவனிக்கணும். தேவன் திங்க் பண்றாரு, நான் ஒரு புது சிருஷ்டி ஒன்று பண்ண போறேன், அது விசேஷமான சிருஷ்டி, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதோட கண்டிஷன் எல்லாம் தேவன் மைண்டுக்குள்ள இருக்கும். இப்போ இது நினைக்கும் போதே தேவனுக்கு நெக்ஸ்ட் கேள்வி என்ன மனசுக்குள்ள வந்திருக்கணும், வந்திருக்கதே அப்படின்னு பாருங்கும்போது, சரி இந்த சிருஷ்டிய நான் எந்த நிலைக்கு நான் உயர்த்தலாம் அப்படி யோசிக்கும் போது அவர் என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்துக்கு கீழே உயர்த்தலாமா, இல்லாட்டி கிறிஸ்துக்கு ஈக்குவலா உயர்த்தலாமா, இல்லாட்டி கிறிஸ்துவுக்கும் தூதர்களுக்கும் இடையில இந்த புது சிருஷ்டிகளை நாம வைக்கலாமா, இப்படி எல்லாம் யார் நினைச்சிருக்கலாம், இல்லாட்டி இந்த மனிதர்களுக்கு மேலேயே இந்த பூமியிலேயே அவங்கள வைக்கலாமா. புரியுதா நான் கேட்கிற கேள்வி இல்லீங்களா? அப்போ புரியுதுங்களா? என்னன்னா தேவன் இந்த புது சிருஷ்டி கொண்டு வரலாம் பொழுது அவருக்கு நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு யோசிச்சிருக்குன்னா, இந்த புது சிருஷ்டிக்கு நான் என்ன தன்மையை நான் கொடுக்கட்டும், இவங்களை நான் எந்த நிலைக்கு நான் உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு என்ன மைண்டுக்குள்ள தாட்ஸ் வந்திருக்குன்னா, இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வரவே இல்லை. தேவனுக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு நான் எந்த நிலை கொடுக்கணும், இது ஒரு புது சிருஷ்டி, இவங்களுக்கு நான் என்ன நிலை கொடுக்கணும், அவருக்குள்ள வந்த ஆன்சர் என்ன, அவருக்குள்ள வந்த பதில் என்ன, உங்களுக்கு தெரியும் என்ன நிலை, தன்னுடைய நிலை. இது ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட், நீங்க கவனிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்திலயும் தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும் சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியம். அந்த டிவைன் கிரேஸ் நம்ம புரிந்து கொள்ளணும், இல்லாட்டி இதை அறிந்து கொள்றதுல அர்த்தம் இல்ல இல்லீங்களா? ஏன்னா நான் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சப்போஸ் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாம வந்துட்டு நம்ம கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க சகோதரர்கள், இல்லாட்டி இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கீழே நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு நம்ம வந்து நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விருப்பம் வரலாம், கீழே இருக்கிற ஒரு சகோதரனையோ இல்ல ஒரு வேலைக்காரனையோ கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம், வரலாமா இல்லையா, என்ன வரும். ஆனா நாம எந்த லெவல் தான் நினைப்போம் அப்படின்னா சொல்லுங்க, கரெக்டா நமக்கு ஈக்குவலா அவங்க என்ன பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், என்ன வருவா, நமக்கு வராது இல்லையா, வரவே வராது. ப்ரொமோட் பண்ணலாம், அவங்கள உயர்த்தலாம், ஆனாலும் யார் கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கணும், நம்ம கண்ட்ரோல். ப்ரொமோட் பண்றவர் இவர் தான் உயர்த்துறாரு இல்லைங்களா, இவருடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கணும், இவருக்கு கீழே இருக்கணும், அப்படித்தான் நினைப்போம். இதுதான் யாருடைய சிந்தனை, மனுஷன், நம்ம ஒரு ஒருத்தருடைய சிந்தனை. ஆனா தேவனுடைய சிந்தனை நீங்க நினைச்சு பாருங்க, அவர் நினைக்கிறாரு, அவரு ஒரு அவருக்கு மேல ஒரு சுபாவம் இல்ல இல்லீங்களா, இருக்கிறதுல உயர்ந்த சுபாவம் நிலை. அப்பதான் தேவன் நினைக்கிறார், இந்த புது சிருஷ்டிக்கு நான் கொடுக்க போறேன், எந்த நிலை கொடுக்க போறேன்னா, ஏன் நான் என்னுடைய சுபாவத்தையே கொடுக்க கூடாது, இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் சுபாவம், நான் இந்த புது சிருஷ்டிக்கு என்ன பண்றேன், இந்த சுபாமியை நான் கொடுக்கறேன். இது நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, முடியவே முடியாத ஒரு காரியம். டிவைன் பிளஸ்ஸிங், கிரேஸ், நிறைய வார்த்தை நாம சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம போய் தேவனுடைய திட்டத்துல ஆராய்ஞ்சு தியானிச்சு பார்க்கும் பொழுதுதான் தேவன் அப்படிங்கிறவர் நம்ம மனசுக்குள்ள அப்படியே பறந்து விரிஞ்சு நிரப்பணும் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு கிருபை தேவன் நமக்கு இந்த திட்டத்துல வச்சிருக்கிறார். அப்போ தேவன் அவர் நினைச்சிட்டார், வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ இச்சையினால் உண்டான கேட்டுக்க தப்பி நம்மளை எந்த சுபாவத்துக்கு அழைச்சிட்டாரு, திவ்ய சுபாவம். அவர் புது சிருஷ்டியா மாத்திரம் நம்மளை சிருஷ்டிக்கணும்னு நினைக்கல, நெக்ஸ்ட் நினைச்சாரு இந்த புது சிருஷ்டிக்கு நான் எந்த நிலை தந்தா எனக்கும் மகிமை சேர்க்கும், அவங்களுக்கும் மகிமை சேர்க்கும், சர்வ சிருஷ்டியும் பார்த்து ஆச்சரியப்படும். சொல்ல போது நான் ஏன் என்னுடைய சுபாவத்துக்கு அதைய உயர்த்தக்கூடாதுன்னா, நான் என்னுடைய சுபாவத்திற்கே அவங்களை நான் உயர்த்துகிறேன். இந்த ஒரு குணம் தேவனுக்கு மாத்திரம் தான், வேற யாருக்குமே அங்க வராது. நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம வசனங்கள் உங்களுக்கு நான் சொல்வதற்கு இல்ல இல்லைங்களா. அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரைகள் செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமை, அப்ப அந்த திவ்ய சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த திவ்ய சுபாவத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா அழி யாமை ஜீவன் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு நிலைக்கே தேவன் இவங்களை கொண்டு வரணும்னு அங்க நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புது சிருஷ்டியை நான் சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு தேவன் நினைச்சப்போ அவர் இன்னும் கூட ஒரு வித்தியாசமா நினைச்சிட்டார். அப்ப போன வாரம் சில வித்தியாசமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம், என்ன வகையில எல்லாம் இந்த புது சிருஷ்டி வித்தியாசமா இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு குவாலிட்டி வச்சார். இந்த நான் புது சிருஷ்டி நான் சிருஷ்டிக்கிறேன், என்னுடைய சுபாவத்திற்கு நான் அவங்களை உயர்த்த போறேன். ஆனா அந்த உயர்த்துற விஷயத்துல மற்ற சிருஷ்டிகளை எப்படி அந்தந்த நிலையில பரிபூர்ணப்படுத்துறாரோ, அதுக்கும் இந்த புது சிருஷ்டியை பரிபூர்ணப்படுத்துற விதத்துக்கும் தேவன் ஒரு பயங்கரமான வித்தியாசம் வச்சிட்டார். ஒரு வித்தியாசமான வகையில தான் இந்த புது சிருஷ்டியை நான் சிருஷ்டி பண்ணி உயர்த்துவேன் அப்படி தேவன் மனசுல நிர்ணயிச்சார். அது என்ன வித்தியாசமான நிலை? உதாரணத்துக்கு தேவன் மனுஷனை சிருஷ்டி பண்ணார் இல்லைங்களா. எப்படி சிருஷ்டி பண்ணார்? பரிபூர்ணமா சிருஷ்டி பண்ணார். அப்போ தேவன் தூதர்களை சிருஷ்டி பண்ணார், அவங்களுக்கு கூட எப்படித்தான் இருக்காங்க இன்னைக்கு? பரிபூர்ணமா தேவனுடைய சாயலத்தான் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மனிதனானாலும் சரி தூதனானாலும் சரி, தேவன் சிருஷ்டிக்கும் போது ஒரு பரிபூர்ணத்துக்கு சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறத்தான் அவங்களுக்கு என்ன வச்சாரு, ஒரு டெஸ்டிங் வச்சார், பரிசோதனை வச்சார் இல்லையா? கரெக்டான இல்லைங்களா? கரெக்ட். பரிபூர்ண மனுஷனுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், நீங்க பழம் சாப்பிடக்கூடாது, டெஸ்டிங் வச்சார். அதே போலதான் பரிபூர்ணமா சிருஷ்டிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்கு மனுஷனுக்கு அப்புறம் நடந்துச்சு டெஸ்ட், நோவாவினுடைய நாட்கள்ல அந்த டெஸ்ட் நடந்துச்சு. ஆனா புது சிருஷ்டி தேவன் நிர்ணயிக்கும் போது அவர் வச்சிட்டாரு வித்தியாசமான ஒரு மெத்தடு. இந்த புது சிருஷ்டி நான் அப்படி பரிபூர்ணமா சிருஷ்டி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறது கிடையாது, டெஸ்ட் பண்ண போறது இல்ல. இப்ப கேள்வி நீங்க தான் சொல்லணும், ஈஸியா சொல்லிடலாம். ஏன் தேவன் அப்படி வச்சுட்டார் புது சிருஷ்டிக்கு மாத்திரம்? கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா நீங்களே கேதர் பண்ணி புடிச்சிடலாம். ஏன் மத்த சிருஷ்டி எல்லாம் தேவன்? ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. யோசிங்க, தயவு செஞ்சு. இது ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் தான், சப்ஜெக்ட் கிளாஸ் இல்ல, இது ஒரு புக் ஸ்டடி. நிறைய யோசிக்கணும், நாம ஃப்ரீ மைண்ட்ல இருங்க இல்லைங்களா. தேவன் பிளான் நம்ம விளக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்ப அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் மத்த சிருஷ்டிகளை தேவன் ஒரு பரிபூர்ண நிலையில சிருஷ்டி பண்ணிட்டு அதற்கு அப்புறம் அதுக்கு சோதனை வைக்கிறார்? இப்ப ஆன்சர் வரும் பாருங்க. அந்த சோதனை வச்சு ஒருவேளை தவறு செஞ்சா மரணம், இல்லாட்டி அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்ப நீங்க சொல்லிடுவீங்க, இப்ப சொல்லுங்க, ஏன் புது சிருஷ்டிக்கு தேவன் அவங்கள பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வந்துட்டு டெஸ்ட் வைக்கல, அதற்கு முன்னதாக வைக்கிறார்? இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட். புது சிருஷ்டி திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா அழியாமை. அழியாமை இவங்கள பரிபூர்ணமா அழியாமல கொண்டு போய் உயர்த்திட்டு தேவன் டெஸ்ட் வைக்கிறாருன்னு வைங்க, ஒரு நாலஞ்சு புது சிருஷ்டி அழியாமையில இருந்து தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப பிரதர் இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பேர் சொல்றாங்க தெரியுங்களா? இவர்கள் அழியாமை பெற்ற அக்கிரமக்காரர்களா யூனிவர்ஸ்ல இருப்பாங்களா? சரிங்க, புரிஞ்சுக்காங்க. இப்ப தேவனுடைய அந்த திட்டம் பாருங்க, எவ்வளவு எக்ஸாக்டா அவர் திட்டம் பண்ற. எல்லா சிருஷ்டியும் பரிபூர்ணப்பட்டு தான் டெஸ்ட் வைக்கிறார். அப்போ எல்லா சிருஷ்டியும் தேவன் ஒரு பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சோதிக்கிறார். ஆனா புது சிருஷ்டிக்கு மாத்திர தேவன் ஒரு வித்தியாசமான வழி கடைபிடிக்கிறார். என்னன்னா, இந்த புது சிருஷ்டிய அந்த ஒரு டிவைன் நேச்சருக்கு உயர்த்துவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த சிருஷ்டி என்ன பண்றாருனா, ஒரு தரோ டெஸ்டிங்குள்ள அனுமதிக்கிறார். அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு பரிசோதனைக்குள்ள தேவன் அனுமதிச்சு அதற்கு அப்புறம் தான் அவங்களை அந்த திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்தார். ஏன் அப்படின்னா, ஒரு வேளை இவங்க திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தவறுகள் செஞ்சாங்கன்னா இவர்களை வந்துட்டு யார் கூட அழிக்க முடியாது. தேவன் கூட நினைச்சு அவரு கூட எதுவும் பண்ண முடியாது. அப்ப வந்துட்டு பிரதர் சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்ற, என்னன்னா இவர்கள் ஒரு அழியாமை பெற்ற அக்கிரமக்காரர்களா பரலோகத்துல வாசம் செஞ்சுட்டு தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளையும் என்ன பண்ணுவாங்க. சாத்தான் கூட எப்படிப்பட்ட அக்கிரமக்காரன்டா இல்லீங்களா, அவர் அழியக்கூடிய அக்கிரமக்காரன்டா இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால தேவன் இந்த புது சிருஷ்டியை நான் சிருஷ்டி பண்றேன், ஆனா வித்தியாசமா மத்தவங்க மாதிரி கிடையாது. இவங்க நான் என்ன பண்றேன்னா சோதிச்சு பரிசோதனை பண்ணி சிச்சைக்கு அனுமதிச்சு தரவும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் இவங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களா இருந்தா இவங்க நான் என்ன பண்ணுவேன், அந்த திவ்யா சுபாவத்திற்கு உயர்த்துவேன். இது கூட வித்தியாசமான ஒரு காரியம். இந்த புது சிருஷ்டிக்கு மாத்திரமே தேவன் அங்க செஞ்சிருக்கிறதே நாம பார்க்கிறோம் இல்லீங்களா. அப்போ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டி இப்படி எல்லாம் நான் உயர்த்தணும், நீங்க ஒரு ஒரு பாயிண்ட் அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டே வந்துருங்க. இப்படி நான் சிருஷ்டிக்கணும், இப்படி என்னுடைய சுபாவத்திற்கு உயர்த்தணும், எல்லா சிருஷ்டிகளும் சந்தோஷமா இருக்கும். இந்த புது சிருஷ்டிய நான் வித்தியாசமான வகையில உருவாக்குறேன், இவங்களுக்கு பரிசோதனை எல்லாம் வச்சுட்டு அவங்க தங்களை நிரூபித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் அழியாமை தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இப்போ இந்த புது சிருஷ்டிய சிருஷ்டிக்கிற வழியில தேவனுக்கு இன்னும் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி மனசுக்குள்ள வரும். என்னன்னா, சரி இந்த புது சிருஷ்டிங்கிற வாய்ப்புக்குள்ள நான் முதலாவது யாருக்கு நான் இந்த வாய்ப்பு தரலாம் அப்படின்னு தேவன் யோசிக்கும் போது மனசுல டக்குன்னு யார் வருவார் புரியுதுங்க. நான் சொல்றேன், என்னுடைய சிருஷ்டிப்புல அநேகர் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, செராபீன்கள் கேவோபீன்கள் மனுஷர் மிருகம் காக்கா குருவி எல்லாம் இருக்குது. ஆனா நான் யாருக்கு முதலா இந்த புது சிருஷ்டிப்பு ஆகிற ஒரு வாய்ப்ப தரலாம் அப்படின்னு நினைச்ச உடனே அவர் மனசுல ஒரு ஸ்பார்க் ஆயிருக்கும், இவருக்கு போட்டும் முதல் வாய்ப்பு. யார் அவர் இல்லீங்களா, அவரு ஒரே பேரான குமாரன். இது வந்துட்டு தேவன் டைம் எடுத்திருக்கவே மாட்டார். அவர் இந்த ஒரு மகிமை தரலாம் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த திட்டத்துல அவருக்கு முதல் பளிச்சுன்னு ஒரு ஆன்சர் வரும். ஏன்னா அவர் வந்துட்டு என்னுடைய சிருஷ்டிகள்லயே முதல்ல வந்தவர் யாரு, என்னுடைய ஒரே பேரான குமாரன். ஏன்னா தேவன் கிறிஸ்து இயேசுவ எந்த மாதிரி மனசுல வச்சிருக்கிறார் தெரியுங்களா, தேவன் என்ன பண்ணிட்டாலும் எப்ப பண்ணிட்டாலும் அதுல ஃபர்ஸ்ட் யார்த்தா இருக்கணும். அதுதான் தேவன் குமாரன் மேல வச்சிருக்கிற ஒரு பிரியம், ஒரு அன்பு, ஒரு மகிமை, அவருக்கு கொடுக்க நினைக்கிற ஒரு மகிமை. தேவன் எந்த காரியம் பண்ணிட்டாலும் அதுல அந்த ஃபர்ஸ்ட் இல்லாட்டி அந்த முதன்மை இல்லாட்டி அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த தகுதி யாருக்கு தான் போகணும், அவருடைய குமாரனுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா கொலசையர் 1:18-19
அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிற்கும் முதல்வரா இருக்கும்படி.
அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா, அவங்க சபைக்கு தலைவர் தான் இல்லீங்களா. ஆனா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், என்னன்னா எல்லாவற்றிற்கும்
முதல்வரா இருக்கும்.
அந்த வார்த்தை பாருங்க தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு, எல்லாவற்றிற்கும் அவர் எப்படி இருக்கணுமாமா, முதல்வர் எல்லாவற்றுக்கும்னா ஓகே எப்படி சொல்லலாம்னா, இது வரைக்கும் நிறைய திட்டம் நிறைவேறிடுச்சு, நிறைவேறின நிறைய திட்டங்கள்ல யார் தான் முதன்மை, கிறிஸ்து இயேசு தான் சரிங்களா. இப்ப நம்ம என்ன நினைக்கலாம்னா, இந்த வசனத்தை மனசுக்குள்ள வச்சுட்டோம்னா இனிமேல் யுகா யுகத்துல என்ன காரியம் நடந்தாலும் என்ன சிருஷ்டி பண்ணினாலும் என்ன திட்டம் நடந்தாலும் அதுல கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு தான், தேவன் அப்படித்தான் நிர்ணயிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் தான் யார் வருவாங்க, சபை இல்லைங்களா கூட இருக்கிற. ஆனா பாருங்க கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அவருடைய மனதில் வச்சிருக்கிற ஒரு நிலை பாத்தீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் குமாரனுக்கே அந்த முதல் நிலைமை வந்துட்டு அங்க போகணும். அப்போ தேவன் நினைக்கிறாரு, சரி நான் இந்த புது சிருஷ்டியா அந்த பூமியில இப்படி 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 எல்லாம் இந்த நிலைமைக்கு இந்த மாதிரியான வழியில நான் உண்டு பண்ண போகிற யாருக்கு இந்த முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தானா அவருக்கு உள்ள வந்துட்ட பதில் என்னவா இருக்கும்னா கிறிஸ்து ஏசு. ஏன்னா நம்ம சொல்லலாம் இன்னைக்கு கூட, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் ஏதாவது ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள பங்கு பெறக்கூடிய வாய்ப்புனா ஒரு ஒரு மனுஷனுக்கும் இல்லாட்டி ஒரு ஒரு மனுஷனுக்கும் யார் யாருக்கு மனசுக்குள்ள வருவாங்கன்னா தன்னுடைய பையன் இல்லீங்களா. அப்படி எப்படின்னா பையனுக்கு கொடுக்கலாமான்னு யோசிக்க மாட்டாங்க, யாருக்கு நினைக்கும் போது என்ன ஆயிடும், அவருக்கு ஒரு சீட் போட்டு உட்கார வச்சிருவாங்க இல்லீங்களா. அது போலதான் தேவன் திட்டத்திலே கூட சிருஷ்டியில புது சிருஷ்டியில ஃபர்ஸ்ட் யார் அடிங் பண்ற ஃபர்ஸ்ட் என் குமார் வந்துருவாரு, நெக்ஸ்ட் தான் அவருடைய அந்த ஒரு சிந்தனை போகுது. ஆனாலும் கூட நீங்க இங்க பார்க்கணும், தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு இந்த முதல் வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கே இன் கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் காமிக்கணும், எப்பேற்பட்ட சோதனைகளுக்குள்ள போகணும், இது எல்லாமே தேவன் முன்னையில என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவருடைய மனசுல நிர்ணயிச்சிடுறார். எந்த எப்ப நிர்ணயிக்கிறாருன்னா இந்த மனுஷனை அவர் சிருஷ்டி பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப முன்னாலேயே அவர் வந்துட்டு நிர்ணயிக்கிறாரு. என் குமாரனுக்கு அந்த முதல் புது சிருஷ்டியாகக்கூடிய மகிமை போகுது என்று சொல்லும் போது அவர் என்ன மாதிரி தன்னை தாழ்த்தணும், என்ன மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் காமிக்கணும், என்ன சோதனைகளுக்குள்ள போய் ஜெயிக்கணும், இது எல்லாம் தேவன் அவருடைய திட்டத்துல வந்துட்டு அங்க நிர்ணயிக்கிறது பாக்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பிரதர் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாட் வந்த உடனே பரலோகத்திலேயே தேவன் கிறிஸ்து இயேசுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த புது சிருஷ்டி ஆகணும்னா முதல் புது சிருஷ்டி ஆகி அந்த மகிமை நீங்க சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற என்னுடைய இருதயத்தின் சித்தம் யாரு தேவன் சொல்றார். அப்படி நினைச்சிட்டாலும் இவர் குமாரன் கிட்ட ஒரு வார்த்தை பேசல, ஆனா இவர் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறார் இந்த நிலை தேவனுடைய திட்டத்துல ஒரு ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்ளணும், அதுக்கு தகுதி ஆகணுமா இல்லீங்களா, தகுதி ஆகணும். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை குமாரனுக்கு கொடுக்கும் போது தேவன் மனசுக்குள்ள நினைச்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் வச்சுட்டார். இந்த நிலையை குமாரன் சுதந்திரிச்சு கொள்ளணும், இல்லாட்டி இந்த ஆசீர்வாதத்தை மகிமைய குமாரன் பெற்றுக் கொள்ளணும்னா அவர் இந்த விஷயத்துல இப்படி நடக்கணும் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள சொல்லிட்டாரு. ஆனா அது குமாரனுக்கு கூட தெரியாது. என்ன விஷயம்னா, இந்த மீட்பின் திட்டத்துக்கு, இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஒரு ரட்சகர் போகணும் அப்படின்னு அந்த ஒரு கால கட்டம் வரும் பொழுது நான் வந்து போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், குமாரன் நீங்க தான் என்னுடைய குமாரன், அப்போ உலகத்துக்கு ஒரு மீட்பர் வேணும், ஒரு ரட்சகர் வேணும், நீங்க ஏன் போகக்கூடாது அப்படின்னு யார் வந்து கேட்க மாட்டார், தேவன் கேட்க மாட்டாரு, இல்லாட்டி தேவன் வந்துட்டு ஒரு போர்ஸ் பண்ண மாட்டார், புரியுதுங்களா. அப்போ தேவன் ஒரு மனசுல என்ன வச்சுட்டாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு டெஸ்ட், பரலோகத்துல இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு இந்த ஒரு தேவை வரும்போது அவர் வச்சுட்ட டெஸ்ட் என்னன்னா, குமாரன் டக்குன்னு என்ன ஆகணும், அவரா முன் வரணும். இதுதான் அங்க பரலோகத்துல கிறிஸ்து இயேசுக்கு வச்சுட்ட டெஸ்ட். நம்ம நினைக்கிறோம் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு ரட்சகரா அனுப்பினார்னா அதுக்கு அர்த்தம் என்ன இல்ல தெரியுங்களா, குமாரன் நீங்க போய் ரட்சகராயிட்டு ஜெயித்துட்டு வாங்க சொல்லவே இல்லை, அப்படி சொல்லல தேவன். அந்த வார்த்தை எப்படி வருது, ஆனா அர்த்தம் என்னன்னா, தேவன் எதையுமே எதிர்பார்க்கிறார் இல்லீங்களா. நமக்கு கூட இப்ப கிறிஸ்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வாங்கன்னு சொன்னாரா இல்லீங்களா, அதே சுபாவத்துக்கு அதே சூழ்நிலையில தான் நம்மளே உயர்த்துறார். ஆனா என்ன அழைப்பு எப்படி கொடுக்கிறாரு, விரும்பினால், இஃப் யூ ஆர் வில்லிங், நீங்க விருப்பப்பட்டா வாங்க அப்படித்தான் சொல்லிட்டார். பிரதர் நீங்க வாங்க, நீங்க வாங்க, ரெண்டு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, பலி செலுத்துங்க, கஷ்டப்படுங்க, எப்படியாவது இந்த வாய்ப்புகளை வந்துட்டு திட்டத்தை நிறைவேற்றுங்க அவர் சொல்றது இல்ல. அப்படின்னா அவர் ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த தனிப்பட்ட புது சிருஷ்டிகள் கிட்ட அந்த ஒரு மனமுவந்து வந்து ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம். இதே தான் கிறிஸ்து இயேசு கிட்ட யார் வச்சிட்டாரு டெஸ்ட், தேவன். அப்ப தேவன் இது வந்துட்டு அவர் சொல்லல, என்னன்னா நீங்க தான் வரணும், நீங்க தான் போகணும், நீங்க செஞ்சாதான் உண்டு சொல்லல. ஆனா அவருக்கு என்ன தெரியும், என்ன நிர்ணயிச்சிட்டாரு, நீங்க தான் போகணும், நீங்க தான் முடியும், இதெல்லாம் அவருக்குள்ள இருந்துச்சு. நினைச்சு பாருங்க ரெண்டு பேருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும். அப்ப இப்படித்தான் நடக்கிறோம் இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை வரும் பொழுது வசனம் படிக்க வரலைங்களா, ஏசாய 6:8 என் காரியமா யார் போவார்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை கேட்ட எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இப்படியே இப்படியே இருந்திருந்தா பரலோகத்துல எப்படி இருந்திருக்கும் தேவன் மனுஷன். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பத்திலேயே நீங்க தான் முதல் புது சிருஷ்டி ஆக போற வாய்ப்புக்குள்ள போறீங்க. அப்போ உங்களுக்கு சில டெஸ்ட் என்னன்னா, இந்த வார்த்தை வரும்போது டக்குன்னு வரணும், ஆனா தேவனுக்கு தெரியும் என் குமாரன் கண்டிப்பா வருவார் இல்லீங்களா, கண்டிப்பா வருவாரு. நான் என்ன நினைச்சிருக்கணும், இங்கதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா, அதான் நம்ம சொல்றோம் இல்லீங்களா, பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் அறிந்து கொள்ளுகிறதுக்கு தேவை நித்திய ஜீவன். அது நம்ம எப்ப அறிஞ்சு கொள்வோம்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க இன்னைக்கு ஒரு அந்த உறவு எவ்வளவு திக்கா இருந்துச்சுன்னா, அவர் மனசுல இருக்கிறத இவரு, இவர் மனசுல இருக்கிறத அவரு, மனசுக்குள்ளேயேதான் எல்லாம் பேச்சு. இவங்க ரெண்டு பேர் வாயில பேசிக்குவாங்களாங்கிறது சத்தியம். திட்டம் இப்படி இருக்கு, இந்த திட்டத்தை நீங்க இப்படி செய்யுங்க, இல்லவே இல்ல இல்லைங்களா. தேவன் நினைக்கிறார், அதை யார் செய்யறார்? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன், நீங்க நினைச்சதான் நான் செய்வேன், எல்லாம் சும்மா. இந்த இது ஒரே யாருக்கிட்ட மாத்திரம் பூர்த்தி ஆகும்? பிதாவாகிய தேவன், நெக்ஸ்ட் குமாரன் இல்லைங்களா. அப்ப பாக்குறோம் இந்த ஒரு இன்டிமசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தேவன் வச்சுட்டு ஒரு டெஸ்ட், இது மாபெரும் டெஸ்ட். இந்த பாயிண்ட் படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அது வந்து தேவனே அனுப்பல, அவரை இவர் சொல்றாரு கிறிஸ்து என்னன்னா, நானாக வரல, என்னை யார் அனுப்புனா? அனுப்புனாருன்னா அந்த அர்த்தத்துல சொல்லல இல்லீங்களா. நான் இதுக்கு முதல்ல என்ன ஒப்பு கொடுத்தேன், அப்புறம் தேவன் என்ன என்ன பண்ணார், அனுப்புனார். ஆனா நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவன் வந்துட்டு நீங்க தான் போனோம் அப்படி சொல்லல இல்லீங்களா. அப்ப தேவன் வெயிட் பண்ணி வச்சுட்டு ஒரு சோதனை, இவர் முதல் புது சிருஷ்டி ஆகணும்னா இந்த ஒரு வாய்ப்பு. ஆனா அது ரொம்ப எக்ஸாக்டா யார் செய்யறாரு பாருகிறோம், நம்முடைய ரட்சகர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அங்க செய்யறார். அப்போ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கூட வரலாம், இப்போ எப்படி கிறிஸ்து இயேசு சொல்லிட்டு இந்த ஒரு வாய்ப்புக்களை வந்துட்டு தேவன் சித்தத்தை நிறைவேற்றார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், இவர் வந்துட்டு ஓ முதல் புது சிருஷ்டி நானா, முதல் முதல்ல நான் தான் உங்களுடைய சுபாவத்தை சுதந்திரிச்சு கொள்ளுவேனா, அப்போ அதற்காக போகிறேன் அப்படி யார் சொல்லியிருக்க மாட்டார் இல்லைங்களா. அந்த சுய மகிமை சுய மேன்மைக்காக யார் நினைக்கவே இல்லை, கிறிஸ்து இயேசு நினைக்கல, அவர் ரட்சகரா வரவே இல்லை. அப்ப நமக்கு தெரியும் அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னா அந்த சந்தோஷத்துல இது ஒண்ணு இருக்கலாம், ஆனா இதுதான் பிரதானமான காரணம் இல்ல. பிரதானமான காரணம் என்னன்னா, முதல்ல தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருக்குது, நெக்ஸ்ட் அந்த வாய்ப்புல நான் சித்தத்தை செய்யும் போது இந்த மனுக்குலத்துக்கு கிடைக்க போது முழு ரட்சிப்பு தேவன் கிட்ட அவங்க ஒப்புரவாயிடுவாங்க, ஒன்னாயிடுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, யார் யாரும் அப்பாவும் பிள்ளைகளும் அப்படியே பயங்கர கேப்ல இருக்கிறாங்க, நடுவுல பாவம் பாதாளம் மரணம்ட்டு இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய அந்த வாய்ப்புன்னு சொல்லும் போது அதுதான் அவருக்கு முன்னாடி வச்சுட்டா சந்தோஷத்தின் பொருட்டு இல்லைங்களா. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இப்படி ப்ரூவ் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான்ல 17 அதிகாரத்துல தேவன் கிட்ட ஜெபம் பண்ணும் போது கேட்கிறார், பிதாவே என்னை மகிமை படுத்துங்கள் அப்படின்னா என்னை உயர்த்துங்கள் தான் சொன்னார். எப்போ எப்படி, நான் இப்ப பூமியில மனுஷ சாயல்ல இருக்கிறேன், என்னை நீங்க மகிமைப்படுத்துங்கள், என்னை கொஞ்சம் மேல உயர்த்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணினார். ஆனா அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் வேண்டுதல் என்ன இல்ல அப்படின்னா, என்னைய உங்க சுபாவத்துக்கு உயர்த்துங்கள் யாரும் கேட்கல, அங்க கிறிஸ்து இயேசு கேட்கல. மாறாக என்னத்தான் கேட்டார் அப்படின்னா, வசனம் 5 அதிகாரம் 5 வசனம் படிங்க.
பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே.
ஆமாம், அதே மகிமை கேட்கிறார். உலகம் தோன்றதற்கு முன்னே உங்கள்கிட்ட எனக்கு இருந்த மகிமை என்னவோ, அது என்ன அப்படின்னா தூதர் நிலை. அந்த தூதர் நிலைக்கு மாத்திரம் என்ன பண்ணிருங்க, உயர்த்துங்க, அது போதும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாக்கணும். இங்க கூட குமாரனுடைய அந்த தாழ்மை எப்படின்னா, இந்த வாய்ப்புல போய் நீங்க செஞ்சீங்கன்னா என் சுபாவம் தேவன் நிர்ணயிச்சிருக்கும் போது அதை தெரிஞ்சு கொண்டே கிறிஸ்து இயேசு எப்படித்தான் ஜெபம் பண்றார் தெரியுங்களா. நான் என் சுபாவத்துக்கு உங்களை நான் உயர்த்துறேன் அப்படின்னு தேவன் கிருபையில சொல்லும் போது, திட்டம் வச்சிருக்கும் போதே கிறிஸ்துவனுடைய ஜெபம் எப்படி இருக்குது, என்னை நீங்க உயர்த்துங்கள், அப்படி எல்லாம் இல்ல, என்னது எனக்கு முன்னால் இருந்துட்டு அந்த ஒரு நிலைக்கு உயர்த்து. இதெல்லாம் நம்ம பயங்கரமான நம்ம கடைபிடிக்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் தேவன் கிறிஸ்துவ மூலமா அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுங்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். தாழ்மைனா எந்த தாழ்மை, எப்பேற்பட்ட சூழ்நிலையில எந்த நிலையில இப்படித்தான் இருக்கணும், இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்ப ரொம்ப ஹம்பா கேக்குற, முன் இருந்த நிலைக்கே என்ன பண்ணுங்க, நீங்க என்னை உயர்த்துங்க, எனக்கு அதுவே போதும். ஆனா பிதாவுடைய பதில் அது இன்னும் பயங்கரமான உதாரணம் இல்லைங்களா. மகிமைப்படுத்தினேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், நான் மகிமைப்படுத்துவேன், நான் பண்ணுவேன், நீங்க உங்க என்னுடைய நிலைக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களை கொண்டு வருவேன். இப்பாருங்க, பையன் மனசு எப்படி இருக்குது, அப்பா மனசு எப்படி இருக்கு, ஒரு போட்டி தெரியுதா, ஒரு போட்டி தெரியும் இல்லீங்களா. இவர் பெஸ்ட் மாதிரி அவர் உடனே அவரு இல்லீங்களா, இவர் சந்தோஷப்படுத்துவாரு குமார்னு அவர் அப்பாவை சந்தோஷப்படுத்துறது இதுதான் ஆரம்பத்துல நடந்துட்டு இருக்குது இல்லீங்களா. அப்ப நாம கூட அவருடைய சாயல் புது சிருஷ்டி நம்ம வரப்போறோம். முதல் சிருஷ்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம். முதல் புது சிருஷ்டிக்கு என்னென்ன மாதிரி டெஸ்டிங்ஸ் போச்சு, அவருடைய மென்டாலிட்டி எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு பாக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜெராக்ஸா நிறைய புது சிருஷ்டி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அது நாம் இருக்கிறோம் சொல்லும் போது இதெல்லாம் நம்ம வந்துட்டு சும்மா வால்யூம் ஸ்டடிக்கல, வால்யூம் ஸ்டடிக்காக பாக்கல சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம அந்த வாய்ப்புல இருக்கிறோம். அது அந்த ஒரு புது சிருஷ்டி, அந்த ஒரு புது சந்தை தான் இன்னைக்கு தேவன் நமக்குள்ள விரும்புறார் அப்படின்னு சொல்லும் போது நாம் வந்துட்டு, அதாவது ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். என்னன்னா நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பாருங்க, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா இமிட்டேட்டிங் என்னன்னு தெரியும் இல்லைங்களா. இப்ப நம்ம நிறைய மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஏதாவது ஒரு பெரிய நடிகர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அதே போல என்ன பண்ணுவாங்க, மிமிக்ரி சொல்லுவாங்க, அதான் இமிட்டேஷன், இமிட்டேஷன் அப்படியே நடிச்சு காமிக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கூட இமிட்டேட் பண்ணுங்க. யாரு இமிட்டேட் பண்ணுங்க? ஆனா கிரைஸ்ட். என்ன எந்த விதத்துல அவர் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசி இமிட்டேட் பண்ணு. ரொம்ப சிம்பிளா தான் சொல்ற, அப்படியே பேசி பழகுங்க இல்லீங்களா. அவர் ஒரு மாதிரி ரியாக்ஷன், ஒரு மாதிரி அன்பு, ஒரு மாதிரி பேச்சு, ஒரு மாதிரி சிந்தைனா ஜஸ்ட் அப்படியே பண்ணுங்க. அவர் எத்தனை சொல்லவே இல்லை, அதுதான் அந்த பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இல்லீங்களா. அப்ப இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஒரு முக்கியமான சில நமக்கு தேவையான சில கருத்துக்கள். அப்போ தேவன் கிட்ட குமாரன் காமிக்கக்கூடிய தாழ்மை, குமாரன் மேல தேவன் காண்பிக்கக்கூடிய அன்பு, இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இந்த புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு ஒரு புது பாடங்களா தான் அங்க இருக்கும் கண்டிப்பா நம்ம நம்புறோம் இல்லீங்களா. அப்போ இன்னைக்கு கடைசியா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், ஐந்தாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டிய பண்றேன் இப்படி எல்லாம் முயற்சிறேன், அந்த புது சிருஷ்டிக்கான வாய்ப்புல முதல்ல என்னுடைய குமாரன் வரணும், அது கூட தேவனே நிர்ணயிக்கிறார் இல்லீங்களா. அதுல அந்த சோதனையை யார் கூட ஜெயிக்கிறார் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவும் ஜெயிச்சுட்டு பூமிக்கு வந்துட்டு அந்த ஒரு முதல் சிருஷ்டி ஆகிறார் இல்லீங்களா, முதல் புது சிருஷ்டி ஆகிறார். இப்போ தேவனுக்கு நெக்ஸ்ட் ஒரு பிளான் பாருங்க, நம்ம இங்க என்னதான் வாழ்க்கையில சகோதரர் எழுதுறாருன்னா, எப்படி இந்த புது சிருஷ்டிக்கான திட்டம் அப்படியே ஒன்னு ஒன்னு முடிச்சு அவிழ்ந்துட்டே வருது, எங்க தேவனுடைய சிந்தனையில, என் குமாரனுக்கு முதல் வாய்ப்பு. இப்ப தேவனுடைய சிந்தனையில இந்த புது சிருஷ்டி பத்தி நெக்ஸ்ட் என்ன ஒரு பாயிண்ட் வருதுன்னா, இந்த புது சிருஷ்டி ஒருத்தர் மாத்திரம் வேண்டாம், அந்த ஒருத்தருக்கு நிறைய சகோதரர்கள் வேணும். இதுதான் யாருடைய மனசுல தோணுது, நெக்ஸ்ட் தேவனுடைய மனசுல, அந்த ஒரு புது சிருஷ்டி அப்படிங்கிற அந்த நிலையில என் குமாரன் மாத்திரம் வேணாம், என் குமாரனுக்கு நிறைய சகோதரர்கள் வேணும். இதுதான் அங்க தேவன் நினைச்சிட்ட நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ இந்த அவருக்கு இன்னும் நிறைய சகோதரர்கள் சொல்லும் போது அந்த சகோதரர்கள் கூட எந்த நிலை தான், புது சிருஷ்டி தான். ஒரு புது சிருஷ்டிக்கு சகோதரர்கள்னா புது சிருஷ்டி தான். அப்போ இந்த மற்ற சகோதரர்கள் அல்லது மற்ற புது சிருஷ்டிகள் நமக்கு தெரியும் எண்ணிக்கை 144,000 இல்லையா. அப்ப இந்த மற்ற புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் போது தேவன் நெக்ஸ்ட் அவர் மனசுக்குள்ள வர கேள்வி, சரி இந்த வாய்ப்பு நான் எந்த சிருஷ்டிக்கு கொடுக்கலாம், ஒருவேளை தூதர்களுக்கு கொடுத்துடலாமா, கேருபீன்கள் இருந்துட்டு ஒரு 144,000 கேருபீன்களை புது சிருஷ்டியா உருவாக்கி கொடுத்துடலாமா, இல்ல செராபீன்கள் இருக்கலாமா, இல்ல மத்த தூதர்கள் இருக்கலாமா, இல்ல நல்ல பெரிய பெரிய யானைகள் இருக்கலாமா, இல்ல மனுஷன் கிட்ட இருந்து இருக்கலாமா, இப்படி எல்லாம் தேவன் அங்க யோசிக்கும் போதே பின்னால இன்னொரு பிக்ஸ் பண்றாரு. என்ன பிக்ஸ் பண்றாரு, சரி இந்த 144,000 புது சிருஷ்டிகள் எங்கிருந்து எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா, என் குமாரன் எப்பேற்பட்ட பாடுகளுக்குள்ள, எப்பேற்பட்ட ஒரு தாழ்மைக்குள்ள, எப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் காண்பிக்கிறாரோ, முதல்ல அவங்க என்ன பண்ணணும், அவங்க எந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நிர்ணயிக்கிறது அதே பாதை, அதே பாடு, சிச்சை, உண்மை, கீழ்ப்படிதல், தாழ்மை. தேவன் அவருடைய திட்டத்துல அங்க நிர்ணயிக்கிறார் இல்லீங்களா. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமா அங்க தேவன் அங்க வைக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் இந்த புது சிருஷ்டிகள் கிட்ட இந்த வாய்ப்பு மத்தவங்களுக்கு போகணும், ஒரு 144,000 பேருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதே அவர் நிர்ணயிக்கிறதே இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒரே ஒரு வார்த்தையில என்ன இருக்கணும்னு கேள்வி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வசனம் பிலிப்பியர் 2:8 நீங்க படிங்க.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆமாம், அப்போ தேவன் பாக்குறாரு இந்த முதல் புது சிருஷ்டி என்னுடைய குமாரன், அவர்கிட்ட நான் என்ன எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னா, அவர் சிலுவையை மட்டும் என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல் காண்பிக்கணும், அதாவது மரணப்பரியந்தம் கீழ்ப்படிதல் காண்பிக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் இல்லீங்களா. முதல் புது சிருஷ்டி கிட்ட தேவன் எதிர்பார்த்தது என்னன்னா, சிலுவை மட்டும் கீழ் படிதல். இப்போ அவர் கூட இன்னும் நிறைய பேர் கொண்டு வரணும், 144,000 அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் கிட்டையும் தேவன் இவர்கள் எங்கிருந்தேன்னு நிர்ணயிக்கிறதுக்கு முன்பதாக அவர் நிர்ணயிக்கிறது என்னன்னா இவர்களும் மனம் தெரிந்தும் என்ன பண்ணணும், கீழ்படிதல். வேற ஏதாவது கேட்கிறாரா இல்லைங்களா? ஏன்னா நம்ம சில வார்த்தைகள் போட்டு பார்க்கணும், மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் எடுத்துருங்க, வேற எல்லாம் போட்டு பாருங்க. ஒருவேளை தேவன் அந்த புது சிருஷ்டி கேட்டு இதெல்லாம் கேட்கிறாரா? முதல்ல போடலாம், மரண பரியந்தம் இவங்க பலி செலுத்தணும் தேவன் எதிர்பார்க்கிறாரா? ஆனா புது சிருஷ்டி என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். ஆனா புது சிருஷ்டி ஆகிறதுக்கு அந்த ரைட் குவாலிபிகேஷன் ரொம்ப முக்கியமான தகுதி என்னன்னா மரண பரியந்தம் பலி இல்ல. என்ன கேக்குறா தேவன்? மரண பரியந்தம் அவங்க கீழ்படிதல். சகோதர சகோதரி ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம இன்னொரு வசனங்கள்ல பார்க்கிறோம், பலியை பார்க்கலாம் கீழ்படிதல் நலம். தேவனுக்கு தெரியும் இன்னைக்கு பலி மரண பரியந்தம் நிறைய கொடுக்கறதுக்கு நிறைய சகோதரர்கள் ரெடி, நிறைய சகோதரிகள் ரெடி. தங்கள் வேலை வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக இந்த சத்தியத்துக்காக சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்களுக்காக நேரம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் போன மாசம் மண்ணால பிரதர் ஒரு விஷயம் நின்றார். என்ன விஷயம் தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்துட்டு இந்த சபை வாய்ப்புக்கு போனோம்னா அவர் பலி செலுத்தணும் மாத்தம் அவசியம் இல்ல. எப்படி சொல்றாருன்னா, ஒரு சகோதரன் இருக்கிறார் இந்த அழைப்புல நம்ம எடுத்துக்கொள்வோம் சரிங்களா. அந்த சகோதரனுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு தேவன் என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னா அவர் தேவனுடைய ஒருவர் வார்த்தைகளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில கீழ்படிதல் காண்பிக்கணும். அப்படி கீழ்படிதல் ஒருவர் வார்த்தைக்கும் அவர் காண்பிக்கும் போது அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். அப்ப இந்த கீழ்ப்படிதலின் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தத்தை அவர் காத்து கொள்ளணும். இதுதான் முக்கியமான தகுதி தேவன் இந்த சபை வாய்ப்புக்கு எதிர்பார்க்கிறது. முக்கியமான தகுதி நாம வந்துட்டு புது சிருஷ்டி என்ற முடிவுல நிர்ணயம் ஆகிறதுக்கு. அப்போ அந்த இது மாத்திரம் சொல்லி முடிக்கல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப சப்போஸ் ஒரு சகோதரன் இருக்கிறார், அவருக்கு பலி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன வாய்ப்பே இல்ல? சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, பண செலவு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்ல, ஆரோக்கியம் ரொம்ப வீக், அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இந்த அஞ்சு தாழ்ந்து அவருக்கு நில் போடுவோம் பாத்தீங்கன்னா நம்ம சில ஃபேமிலி எல்லாம் நில் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு சகோதரனுக்கு ஒருவேளை இந்த அழைப்புல தேவன் பலி செய்யறதுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல அப்படின்னு இருந்தா கூட ரசல் சொல்ற பாயிண்ட் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பரிசுத்தாவின் வழி நடத்தல. இப்படி ஒரு நிலையில ஒரு சகோதரன் ஒரு சகோதரியா இருந்துட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை மாத்திரம் காத்துக்கொண்டாங்கன்னா அவங்க சபை. இதுதான் அவர் அந்த மனால அங்க சொல்றது பார்க்கணும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, பலியை பார்க்கலும் கீழ்படிதல் அவசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம். இதையே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக்கி பார்க்கலாம், கீழ்படிதல் கம்மி பரிசுத்தம் கொஞ்சம் நிறைய பேஜார் ஆயிடுது இல்லைங்களா? நிறைய பலி இருக்குது லைஃப்ல, அங்க போறோம் இங்க போறோம், அங்க பேசுறோம் இங்க பேசுறோம், பணம் கொடுக்கறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம், சபைக்கு வரோம், மீட்டிங்ஸ் போறோம், ரீப்ரிண்ட்ஸ் படிக்கிறோம், டிரான்ஸ்லேட் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அங்க அங்க கரைகள், கீழ்ப்படிதல் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, அந்த கீழ்ப்படிதல் இல்லாத கரைகள்னால பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. தேவன் கணக்கு பார்க்கிற நாள்ல அவர் பலி பார்க்க மாட்டாரு, கீழ்ப்படிதலையும் பரிசுத்தத்தையும் தான். உங்களுக்கு நல்லா தெரியும் சபை செலக்ட் பண்ணும் என்னதான் பாக்குறாரு, வஸ்திரம் பாக்குறாரு, கொடுத்த வஸ்திரம் எப்படி வச்சிருக்கீங்க, கரை சுருக்கம் இருக்குதான்னு அவர் பார்க்க. ரொம்ப முக்கியமான இன்னைக்கு ஒரு படிப்பினை இது, நம்ம கூட நம்ம பார்க்கணும். அப்போ தேவன் குமாரன் கிட்ட இப்படி சொல்லிட்டாரு, சொல்லிட்டு குமாரனுக்கு நிறைய சகோதரர்கள் அதே நிலையில வேணும், புது சிஷ்யர்களின் அநேகர் வேணும்னு சொன்ன பொழுது அவங்களுக்கு தேவன் என்ன குவாலிபிகேஷன் வைக்கிறாருன்னா மரண பரியந்தம் ஒபீடியன்ஸ் அன்டு டெத் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பலிதான் நமக்கு இருக்கா இல்லீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு இந்த ஒரு ஏக்கம் இருக்கா இல்லையா? இந்த ஏக்கம் நம்மளும் சப்ஜெக்ட் கொடுக்கணும், நாமளும் வெளியெல்லாம் போகணும் இல்லீங்களா? முக்கியமா சிஸ்டர்ஸ்க்கு இருக்கா இல்லையா இல்லீங்களா? அப்போ நாமளும் நிறைய படிக்கணும், நாமளும் நிறைய செய்யணும். அது ரொம்ப கரெக்டான சிந்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை இல்லீங்களா சகோதர சகோதரர்? அது ரொம்ப முக்கியம் தான். ஆனா தேவன் அதுக்கு முன்னாடி ஒரு செக் வைக்கிறாரு, ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லாட்டி கூட நீங்க ஒரி பண்ணாருங்க, ஆனா எல்லா தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிதல் காண்பிக்கணும், கீழ்படிச்சு அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை பலி செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லாட்டி கூட தேவன் அவங்களை சபையா எடுத்துக்கொள்வார் கண்டிப்பா. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இல்லாட்டி இந்த வசனம் சொல்ல மாட்டார், பலியை பார்க்கலாம் கீழ்படிதல் நலம் சொல்லுங்க மேடம் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னா பர்சனல் லைஃப்ல கீழ்படிதல் வேணும், வசனங்கள் மூலம் பரிசுத்தப்படுத்துதல் கூட அங்க வேணும். அப்ப தேவன் குமாரனுக்கு அந்த நிலைன்னு சொல்ல போது இன்னும் அநேகர் கூட அந்த நிலைக்கு வரணும்னு நினைச்சாரு. அவங்களுக்கு இந்த நிலை தான் நிர்ணயிச்சாரு. அவங்களும் சோதிக்கப்படணும், மரண பரியந்தம் கீழ்படிதல் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவங்களுக்கு யார்தான் ஒரு முன் உதாரணமா இருக்கலாம்னா அது முன் உதாரணம் யாரையே வச்சுட்டாரு, அவருடைய குமாரன் இயேசுவையே முன் உதாரணமா அங்க வச்சுட்டு, சரி இப்ப நான் இந்த வாய்ப்பு எந்த நிலையில் இருக்கிற சிருஷ்டிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப தேவன் திட்டம் அவருக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும் பொழுது அவர் யோசிக்கிறார், இந்த பூமியில இந்த மனுக்குலம், இந்த மனுக்குலத்துக்கிட்டதான் அநேக விஷயங்கள் தேவன் வெளிப்படுத்துறார். என்னன்னா பாவம்னா என்ன, அப்ப பாவத்தின் சம்பளம்னா என்ன, மரணம், மரணம்னா என்ன, அப்ப இந்த மரணத்தின் மூலம் இந்த தீமையின் அனுமதி, இது எல்லாமே இனி வரப்போகிற சர்வ சிருஷ்டிகளுக்கும், வரப்போகிற சர்வ சிருஷ்டிகள் சொல்லும்போது எங்க சொல்லிட்டு இருக்கோம், எந்த காலத்துக்கு போயிட்டோம், யுகா யுகத்துல வரப்போகிற இனி எவ்வளவு சிருஷ்டிகளுக்கும் தேவன் பாவத்தை பத்தி ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன படம் போட்டு காவிங்க. பாவம்னா என்ன அப்படின்ட்டு ஒருவேளை வரப்போற சந்ததி தேவன் கிட்ட கேட்டாங்கன்னா தேவன் யாருடைய கேசட் எடுப்பாரு, நம்ம கேசட் தான் எடுப்பார், இவங்க கேசட் தான் எடுக்கணும், செத்து போறதுனா என்ன, மறுபடியும் இன்னொரு கேசட் தான் இருப்பார், நம்ம கேசட் தான் இல்லைங்களா. அப்போ இதெல்லாமே தேவன் வரப்போற சிருஷ்டிகளுக்கு எங்க எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியில இதே மனுஷ சந்ததி வச்சிருக்க போது இப்ப தேவனுக்கு எது சரின்னு பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தீமைக்குள்ள பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வரப்போகிற சிருஷ்டிகளுக்கு சில உதாரணங்கள் தரக்கூடிய இதே மனுஷ சந்ததிக்கு இந்த திவ்ய சுபாவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட நாம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், அதுதான் ரொம்ப சரியா இருக்கும். இப்போ பாவத்திலேயே இருந்த திவ்ய சுபாவம் ஆக முடியுமா, அதுக்கு யார பாக்கலாம் அப்படின்னு சிருஷ்டிகள் கேட்டால் கூட தேவன் யார் கேசத்தா இருப்பாரு, நம்மளது தான் இருப்பார். அப்போ பிரதர் அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க தேவனுடைய திட்டம் சிந்திச்சு பாருங்க, அங்க ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்றாரு, அதுல உங்களுக்கு தெரியும் த டிவைன் எக்கானமி அப்படி சொல்றாரு. அப்படின்னா தேவன் எல்லா விஷயத்தையும் சிம்பிளா ஒருத்தங்களை வச்சு முடிச்சிடுறார். ஒரு ஒரு காரியம், ஒரு ஒரு திட்டம், ஒரு ஒருத்தருடைய அனுபவம் இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு தேவன் நினைச்சா ஒரு ஒரு சிருஷ்டி எடுத்திருக்கலாமே இல்லைங்களா. பாவம் எப்படி செய்யறது, நான் அவங்களுக்கு தூதர்களுக்கு அனுமதிச்சிருக்கேன், தூதர்கள் தான் பாவம் செஞ்சாங்க, மனுஷங்க செய்யல. திவ்ய சுபாவம் எப்படியா வருது, அது மனுஷங்களுக்கு தான் நான் கொடுத்துட்டேன், இந்த மனுஷங்களை நீங்க பாருங்க அப்படின்னு தேவன் நினைச்சு என்ன பண்ணலாம், அவருடைய ஒரு ஒரு திட்டத்தை அவர் போட்டு காண்பிக்கிறதுக்கு, அதை நினைவுக்கு கொண்டு வந்து வரப்போகிற சந்ததிகளுக்கு காமிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒரு ஒரு திட்டத்துக்கு ஒரு ஒரு சிருஷ்டி செலக்ட் பண்ணலாம் இல்லீங்களா. இதுக்கு இவரை பாருங்க, இதுக்கு இவரை பாருங்க, இதுக்கு இவரை பாருங்க அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, இவர் திட்டம் நல்லா விளங்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு சிருஷ்டியும் கஷ்டத்துக்குள்ள நஷ்டத்துக்குள்ள போயிட்டு அங்க முணங்கிட்டு இருக்கும், இங்க புலம்பும் இல்லீங்களா, இது இங்க அழுதுட்டு இருக்கும், எல்லாம் கச 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 நடக்கும் இல்லீங்களா. தேவனுடைய திட்டம் அப்படி இல்ல. அப்ப இங்க இங்க பாக்குறோம், இதுல தான் இந்த பிளான்ல எல்லா பாவம் மரணம் அதனுடைய தீமையின் அனுபவம் இந்த அனுமதிக்கெல்லாம் தேவன் இந்த மனுஷங்களே செலக்ட் பண்ணி இருக்கும் பொழுது, அப்ப செலக்ட் பண்றாரு இவைகளுக்கு மத்தியிலேயே இருந்துட்டு பரிசுத்த பரிபூர்ணம் அடைஞ்சு அந்த திவ்ய சுபாவத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு கூட யாருக்கே கொடுக்கணும், இந்த மனுஷங்களுக்கே கொடுக்கணும். அப்போ இதுல தெரியுதே அந்த டிவைன் எக்கானமினா, தேவன் தேவையில்லாம நிறைய பேர்த்த இழுத்து போட்டுட்டு அவருடைய திட்டத்தை கொல்லப்பீட்டெல்லாம் இருக்க மாட்டார். இன்னைக்கு நாம செய்வோம் பாருங்க இல்லீங்களா, இன்னைக்கு நம்முடைய ஒரு ஒருத்தருடைய வீட்டுல நடக்கிற வேலையெல்லாம் பாருங்க, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இவங்க கிட்ட சொல்லுவாங்க, இன்னொன்னுக்கு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவங்க போய் வாங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வரும், ஐயோ இதுவும் இல்ல இதையும் வாங்கிட்டு வாங்க, அப்ப அதுக்கும் அவர் போகணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்டர் இல்ல எங்க பிரெயின்ல இல்ல, நிதானமா யோசிச்சு எல்லாவற்றையும் ஒரே முயற்சியில அலக்கழிப்பு இல்லாம ரொம்ப டீசென்டா சிம்பிளா கொஞ்ச டைம்ல டக்குன்னு முடிக்கலாங்கிறது யாருக்கு பத்தாது, நமக்கு பத்தாது. ஆனாலும் நம்ம ஒண்ணும் பெரிய வேலை செய்ய போறது கிடையாது, கடைசியில் என்னதான் குழம்பு தான் வச்சுட்டு இருப்போம் இல்லீங்களா, இல்லாட்டி ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது புதுசா திங்ஸ் தான் வாங்கிட்டு இருப்போம், இதுதான் பண்ணுவோம், இதுக்கே நமக்கிட்ட என்ன இல்ல. ஆனா தேவன் திட்டா பார்க்கும்போது சர்வலோகம் சிருஷ்டி இப்ப எல்லாம் பார்த்தோம் நாமோ, இதுல வந்துட்டு அந்த வினோதமான விசேஷமான புது சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது தேவன் அவருடைய திட்டம் எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு எல்லாமே தேவன் எங்கேயே வைக்கிறாருன்னா இந்த பூமியில, இந்த மனுக்குலத்தையே அவர் அங்க செலக்ட் பண்ணும் பொழுது அங்க நமக்கு தெரியும் தேவனுடைய அந்த சர்வ வல்லமை உள்ள ஞானம், அதனுடைய அந்த ஒரு என்ன சொல்லனா ஒரு ஒழுங்கு. காட் இஸ் நம்ம தேவன் பத்தி சொல்லும்போது தேவன் ஒழுங்கிருக்கு, தேவனாய் அங்க இருக்கிறார் சொல்லும்போது இது நமக்கு ரொம்ப அருமையா அங்க நமக்கு தெரியும் நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த ஒரு புது சிருஷ்டியை பத்திட்டு தேவன் அவருடைய மனசுல திட்டம் பண்ணும் போது இன்னைக்கு பேசின இந்த 5 பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமா அங்க இருக்குது. அது ஒன்னு இப்படியாக தேவனுடைய மனசுல வச்சுட்டு அப்போ நிர்ணயிச்சுட்டாரு. அந்த சிருஷ்டி குமாரன் மாத்திரமல்ல, அவருக்கு நிறைய சகோதரர்கள் வேணும், அந்த சகோதரர்கள் இந்த பூமியிலிருந்தே எடுக்கணும், அது கூட ஏன் அப்படின்ட்டு நம்ம இப்ப உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரு முன் உதாரணமா குமாரனையே தேவன் அங்க வச்சுட்டு இந்த புது சிருஷ்டி கொண்டு வர. அப்போ இந்த புது சிருஷ்டி அல்லது அந்த பரலோக வாய்ப்பு சபை என்று சொல்லும் போது பூமியில எல்லாருக்கும் இல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இல்ல, கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேரு இல்லையா, அவங்க 144,000 பேர். அப்போ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவா தேவன் கொடுக்கிறார். ஆனா யாருக்கு உள்ள தெளிவா இல்ல அப்படின்னா இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு மத்தியிலயோ கிறிஸ்தனத்துக்கு மத்தியிலோ குழப்பிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேடா உலக ஜனங்களுக்கு எல்லாமே ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி எல்லாரும் எங்க போவாங்க, எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவோம் சொல்லிடுவாங்க இல்லீங்களா. பரலோகத்துல எப்படி மாம்ச சரீரத்துல எல்லாரும் இருப்பாங்க, இருப்பாங்க சொல்லுவாங்க. சரி இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல இல்ல எல்லாருமே பூமியில பரிபூர்ணமா ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ ஏசு கிறிஸ்து சபை அவங்க கூட பூமியிலே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம இல்ல ஏசு கிறிஸ்து சபையும் ஆவின் சரீரமாச்சு, அவங்க எப்படி பூமியில இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டு சால்வேஷன் ரெண்டு ரட்சிப்பு இல்லீங்களா, இந்த ரெண்டு ரட்சிப்புல முதல்ல பெரிதான ரட்சிப்பு யாருக்கு, இந்த கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய அந்த 144,000 புது சிருஷ்டிகளுக்கு பரலோக வாய்ப்பு, ஆவின் சரீரம், சுபாவம், திவ்ய சுபாவம், இந்த விஷயமோ இல்ல இனி வரப்போற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆயரோட அரசாட்சியில ஒரு பரிபூர்ணமான நித்திய ஜீவன் மாம்ச சரீரத்துல அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான ரட்சிப்பை பத்தி அவங்களுக்குள்ள கருத்துக்கள் தெளிவாக இல்லை. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு நம்முடைய ஸ்டடி இருக்கட்டும். அப்போ அடுத்த நாள் இந்த பாடத்துல மீதி பகுதியை நம்ம பார்த்து நாம முடிப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.